بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا، ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றாப்பெருங்கருணை, நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை நம்பி அதற்காக பாடுபட்ட நல்லோர்கள், குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் நம்முடைய நேரத்தை இதற்காக ஒதுக்கி இங்கே சங்கமித்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உஹது போர் குறித்து கடந்த சொற்பொழிவில் இறங்கிய வசனங்கள், அது தொடர்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு போதித்த போதனைகள், இது குறித்து சில பிரயோஜனமான தகவல்களை, உண்மையான நிகழ்வுகளை கடந்த சொற்பொழிவில் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் உஹது போரில் சஹாபாக்களுடைய தியாகங்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்களுடைய தரப்பில் கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் காஃபிர்களால் கொல்லப்பட்டார்கள். 70 சஹாபாக்கள், 70 சஹாபாக்களில் 64 நபர்கள் அன்சாரிகள், 64 சஹாபாக்கள் அன்சாரிகள், 6 சஹாபாக்கள் முஹாஜிர்கள். அன்சாரிகளுடைய பங்களிப்பு இந்த போர்க்களத்தில் எந்த அளவுக்கு மிகைத்திருக்கிறது என்று பாருங்கள். 64 முஹாஜிர்கள், 64 அன்சாரிகள், 6 முஹாஜிர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்க்களத்தில் ஒரு கட்டத்தில் அன்சாரிகளுடைய பங்களிப்பு அதிகமாக இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட்டு, முஹாஜிர்களுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கிறதே, முஹாஜிர்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது, ஆனால் இயல்பாக முஹாஜிர்கள் இதை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்து தங்களுடைய பங்களிப்பை குறைக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களுடைய பங்களிப்பு அன்சாரிகளுடைய பங்களிப்பு அளவுக்கு இல்லையே என்று ஒரு நேரத்தில் ஒரு கட்டத்தில் வருத்தப்பட்டது உண்டு. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஹது போர்க்களத்திலே காபிர்கள் நபி அவர்களை சூழ்ந்த நேரத்தில் மொத்தம் 9 சஹாபாக்கள் மட்டுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நின்று நபி அவர்களை பாதுகாத்தார்கள். அந்த 9 நபர்களில் 7 நபர்கள் அன்சாரிகள், 2 நபர்கள் குறைசிகள். காபிர்கள் நபி அவர்களை கொல்வதற்காக முன்னேறி வந்தபோது ஒவ்வொரு அன்சாரிகளாக அந்த காபிர்களை எதிர்கொண்டு போர்க்களத்திலே ஷஹீதானார்கள். கடைசியிலே அந்த 9 நபர்களில் 7 அன்சாரிகள் முழுவதும் அவர்கள் அனைவருமே போர்க்களத்திலே கொல்லப்பட்ட போது நபி அவர்களோடு இருந்த 2 குறைசிகள் மட்டுமே எஞ்சி இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனதிலிருந்து ஒரு வார்த்தையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். மா அன்சஃப்னா அஸ்ஹாபனா, நம்மளுடைய நண்பர்கள் அன்சாரிகளுடைய தியாகத்தில் பாதி அளவுக்கு கூட நாம் பங்கெடுக்க முடியாமல் போயிற்றே, அவர்கள் பாதி அளவுக்கு கூட பங்கெடுக்க முடியாமல் போயிற்றே, 7 நபர்களும் எனக்காக அவர்கள் உயிரை தியாகம் செய்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் வருத்தப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த உஹது போர்க்களத்திலே நடந்தேறியது. காபிர்கள் தரப்பில் முஸ்லிம்கள் கொலை செய்தது 22 நபர்கள். இதெல்லாம் போர்க்களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். 22 காபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் போர்க்களத்திலே கொல்லப்பட்டார்கள். இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்ட 6 முஹாஜிர்களில் மிக முக்கியமான ஒரு சஹாபி ஹம்சா, ஹம்சத்து புனு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல் முத்தலிபுடைய மகனார் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டார்கள். இது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை அவர்கள் மூலம் இஸ்லாம் வந்து வலுவடைந்தது, பலமானது. இஸ்லாம் பலவீனமாக இருந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய கை ஓங்காத நிலையில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவி அவர்களுடைய இஸ்லாத்தின் மூலமாக, இஸ்லாமின் மூலமாக இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் ஒரு வலுவை சேர்த்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை அபூஜஹல் உடைத்தான். நபி அவருடைய தலையில் இருந்த ரத்தம் கொட்டியது. அந்த நேரத்தில் நபி அவர்களுடைய தந்தை, அதாவது சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வந்தார்கள். பார்த்தால் தலையில் ரத்தம் வடிகிறது. இதை பார்த்துவிட்டு அந்த ரோஷத்தில், அந்த இரக்க சிந்தனையில் அபூஜஹலை இடம் வந்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலுக்கு அபூஜஹலுடைய தலையை உடைத்து காயப்படுத்தி விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை, திருக்கலிமாவை முடிந்தார்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதன் பிறகு இஸ்லாத்துக்கு நிறைய சிறப்பு, ஒரு வலிமை. எந்த அளவுக்கு என்றால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து அசதுல்லா, அல்லாஹ்வுடைய சிங்கம், அசது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிங்கம் என்ற அளவுக்கு வரலாற்றிலே அவர்களுக்கு ஒரு நற்பெயர் வழங்கப்பட்டது. இஸ்லாத்துக்கு நிறைய உதவியாக இருந்தார்கள். குறிப்பாக உஹது போர்க்களத்துக்கு முந்தைய போர்க்களமான என்ன போர்க்களம், பத்ர் போர்க்களம். அந்த பத்ர் போர்க்களத்திலே முதன் முதலில் களத்தில் இறங்கி எதிரிகளை வீழ்த்தடித்து எதிரிகளை திணறடிக்க செய்த ஒரு மிகப்பெரிய வீரர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உஹது போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார்கள். கொஞ்சம் முன்னாடி சேர் இருக்குது, இந்த சேரை கொஞ்சம் எடுத்து போடுங்க. இங்க முன்னாடி இடம் இருக்குதா, பின்னாடி இருக்கக்கூடிய சோர்கள் கொஞ்சம் முன்னாடி இருந்தீங்கன்னா வரக்கூடியவர்கள் பின்னாடி அமர்ந்து தருவாங்க. பத்ர் போர்க்களத்தில் எதிரிகளை வீழ்த்தி மிகப்பெரிய வீரராக திகழ்ந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உஹது போர்க்களத்திலே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். அவர்களுடைய மரணத்தை பொறுத்தவரை ஒரு திட்டமிட்ட சதியாக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். போர்க்களத்திலே எதார்ச்சியாக காபிர்களை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் முகத்துக்கு முகமாக நின்று அவர்களை காபிர்கள் கொல்லவில்லை, ஒரு சதி திட்டம் தீட்டி அந்த வீரர் கொலை செய்யப்படுகிறார், சஹிதாக்கப்படுகிறார். பத்ர் போர்க்களத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஐமத் இப்னு அதி இப்னு ஹியார், துஐமா என்ற நபரை வீழ்த்துகிறார்கள் பத்ர் போர்க்களத்திலே. அந்த துஐமாவுடைய சகோதரர்கள் உபைதுல்லா இப்னு அதி அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய சகோதரனை கொன்ற ஹம்சாவை பழி தீர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு, என்றால் உஹது போர்க்களம் வரப்போகிறது, பத்ர் போர்க்களத்திலே நம்முடைய சகோதரனை இந்த ஹம்சா கொலை செய்தார், இந்த ஹம்சாவை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்ற சதியை உஹது போர்க்களம் நடப்பதற்கு முன்பாகவே அவருடைய சகோதரர் உபைதுல்லாஹி இப்னு அதி என்ன செய்கிறார், சதி திட்டம் தீட்டுகிறார். தன்னுடைய சிறிய தந்தை ஜுபைர் இப்னு முத்தஈம் அவர்களையும் உதவிக்கு அழைத்துக் கொண்டு கருப்பு நிற அடிமை, எகிப்து அடிமை வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மூவருமே, எந்த மூவர், இந்த சதி திட்டம் தீட்டிய உபைதுல்லா இப்னு அதி, அவருடைய சிறிய தந்தை ஜுபைர் இப்னு முத்தஈம், வஹ்ஷி, இந்த மூவருமே பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் உஹது போர்கள் நடப்பதற்கு முன்னால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக சதி திட்டம் தீட்டியவர்கள் இந்த மூவர் தான். ஆக இந்த கருப்பு நிற அடிமையிடம் இந்த இருவரும் வந்து, ஹம்சா வந்து என்னுடைய சகோதரனை கொலை செய்து விட்டார், அவரை பழி தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் பேசுகிறார்கள். ஜுபைர் பின் முத்தஈம் என்கிறவர் ஹம்சாவுடைய எஜமான். இந்த வஹ்ஷியுடைய எஜமான், வஹ்ஷிங்கிறது ஒரு அடிமை, அவர் ஜுபைர் பின் முத்தாயிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அடிமையாக இருந்தார். ஜுபைர் பின் முத்தாயிம் சொன்னார், என்னுடைய இந்த கோரிக்கையை நீ நிறைவேற்றினால், ஹம்சாவை கொலை செய்தால் நீ வந்து விடுதலை ஆவாய் என்று சொன்னவுடன் அடிமையாக இருக்கிறவங்களுக்கு விடுதலை கடந்த எந்த அளவுக்கு அவங்க பாடுபடுவாங்க, அதுக்காக எவ்வளவு முயற்சி செய்வாங்க, அதுக்குரிய எல்லா பயிற்சிகளையும் எடுத்து சரியான அடிப்படையில் அனைத்து வகையான முயற்சிகளையும் செய்து வஹ்ஷி என்ன செய்கிறார், உஹது போர்க்களத்திலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும் குறிவைக்கிறார். இப்படி ஒரு மனிதர் மட்டும் குறிவைத்தார்னா ஈஸியா என்ன செய்யலாம், வீழ்த்தலாம். அப்போ ஒரு பாறைக்கு பின்னால் நின்று ஒளிந்து கரெக்டாக குறிவைத்து ஈட்டியை தூக்கி வீசுகிறார் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மர்மஸ்தானத்திலே அந்த ஈட்டி பாய்கிறது. அந்த ஹதீஸிலே புகாரியில் வருகிறது, வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த சம்பவத்தை விவரிக்கிறார்கள். புகாரி 4072 செய்தி, நான் எரிந்த ஈட்டி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இடுப்புக்குள் மர்மஸ்தானத்தை தாண்டி அவர்களுடைய பின்பகுதியின் இரண்டு பகுதிகளுக்கும் மத்தியில் வெளியே வந்து விட்டது. அந்த அளவுக்கு பலமான அடிப்படையில் அந்த ஈட்டியை இவர் பாய்ச்சுகிறார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போர்க்களத்திலே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். வஹ்ஷியும் என்ன செய்கிறார், விடுதலையாகிறார், ஷஹீதாக ஆகிறார்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆக இவ்வளவு பெரிய ஒரு தியாகம். இத்தோடு முஷ்ரிக்கீன்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டுவிடவில்லை, வெறி பிடித்து அடைந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், பத்ர் போர்க்களத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, அதற்கு முன்னால் ஒரு வகை ஒரு கூட்டத்தை நபி அவர்கள் அனுப்பினார்கள் அல்லவா, அதன் மூலம் ஏற்பட்ட இழப்பு, இதுக்கெல்லாம் பழி தீர்க்க வேண்டும் என்ற வெறியில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இறந்த பிறகும் கூட அவர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் பல பேருடைய உடலை அப்படியே உறுப்புகளை எல்லாம் சிதைத்து உருக்குலைத்தார்கள். ஆனால் மக்கத்து காபிர்களிடம் இருந்த ஒரு பொதுவான நம்பிக்கை என்னவென்றால், ஒரு ஒழுங்குமுறை போருடைய தர்மம், எதிரிகளை போர்க்களத்திலே வெட்டி வீழ்த்தலாம், ஆனால் கொன்ற பிறகு என்ன செய்யக்கூடாது, காத இருக்கிறது, மூக்க வெட்டுறது, கண்ணை நோன்றது, உறுப்புகள் தெரியாதவர்களை குதறி போடுவது, இந்த வேலையை செய்யக்கூடாது என்று பொதுவாக போர்க்களத்தில் உள்ள தர்மமாக காபிர்கள் கூட அதை பேணி இருந்தார்கள். ஆனால் இந்த போர்க்களத்திலே அந்த தர்மத்தை காபிர்கள் மீறினார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு முஸ்லிம்கள் மீது குரோதம் இருந்ததுங்கிறத பார்க்கிறோம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர்களுக்கு ஒரு வைராக்கியம் ஏற்பட்டது, நபி அவர்களுடைய மன்னிப்பு. தன்னுடைய வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு மனசிலே ஒரு சங்கடம், கவலை, நபி அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இழப்பை நாம் ஏற்படுத்தி விட்டோமே. பிற்காலத்தில் தாய் வெற்றி கொள்ளப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களை வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க முன்வந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தான் வஹ்ஷியா, நீங்கள் தான் ஹம்சாவை கொன்றீர்களா, தயவு செய்து எனக்கு முன்னால் நீங்கள் வராமல் இருக்க முடியுமா, உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஞாபகம் வருகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொண்டார்கள். இதெல்லாம் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க. இந்த மனிதருக்கு நம்ம எவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சிருக்கிறோம், ஒரு கொடூரமான முறையில் அவருடைய சிறிய தந்தை, அவருக்கு பக்கபலமாக இருந்தவர், அன்புக்குரியவர், நேசத்துக்குரியவரை நாம் கொன்றிருக்கிறோம், ஆனால் நம்மிடத்தில் இவர் இவ்வளவு பணிவாக நடக்கிறாரே என்ற ஒரு அந்த நபி அவருடைய அகலாக்கை பார்த்துவிட்டு வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அன்றைக்கு அவர்கள் முடிவெடுத்தார்கள், நபி அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பை நான் ஏற்படுத்தினேன், இதற்கு பகரமாக நபி அவர்களுக்கு நான் ஒரு நன்மையை செய்வேன் என்று சொல்லி என்ன செய்தார்கள். அதற்கு பிறகு முசைலமா என்ற ஒரு பொய்யன் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டு உருவானார். வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை தேடி சென்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி அவர்கள் வீழ்த்தினார்களோ அதே போல தன்னுடைய அம்பு அந்த ஈட்டி எறியக்கூடிய திறமையை பயன்படுத்தி இஸ்லாத்தின் விரோதி, நபி அவர்களின் எதிரி பொய்யன் முசைலமாவை அதே ஈட்டியால் எரிந்து அவனையும் வீழ்த்தினார்கள் பார்க்கிறோம். ஆக இஸ்லாத்துக்கு இந்த வகையில் அவர்கள் ஒரு நன்மை செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள். இந்த சதி திட்டம் தீட்டிய ஜுபைர் பின் முத்தாயிம், உபைதுல்லா இப்னு அதி அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது என்ன தெரிகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் நமக்கு ஞாபகம் வருகிறது. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இலஹக்குல்லாஹு இலா ரஜுலைன், அல்லாஹ் இரண்டு மனிதர்களை பார்த்து சிரிக்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான், எக்குத்துலு அஹதுஹுமா லாஹர், அவர்களில் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்கிறார், ரெண்டு பேரும் சண்டை போடுகிறார்கள், ஒருவர் இன்னொருவரை வீழ்த்துகிறார், எதுகுலானில் ஜன்னா, இருவரும் சொர்க்கம் செல்கிறார்கள். இருவரும் சொர்க்கம் செல்கிறார்கள். எப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, இவர் அவரை கொலை செஞ்சிருக்காரு, ஆனா ரெண்டு பேரும் சொர்க்கம் போகிறார்கள், இவர் காபிராக இருக்கும் போது அவரை கொலை செய்திருக்கிறார், கொலை செய்யப்பட்டவர் ஷஹீதாகிறார், ஈமானோடு மரணிக்கிறார், அவர் சொர்க்கம் செல்கிறார், இவர் காபிராக இருந்த பிறகு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், எனவே அவர் சொர்க்கம் போனார். இவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், சந்தோஷப்படுகிறான், சிரிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நிகழ்வு இங்கு நடந்தேறியதை நம்ம பார்க்கிறோம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்காக அவர்கள் தியாகம் செய்தார்கள் ஒரு உண்மையையும் இந்த வரலாற்று செய்தியில் நாம் பார்க்கிறோம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட போர்க்களத்திலே கிடக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்தால் காபிர்கள் அவர்களை சரமாரியாக வெட்டி அம்புகளால் வாட்கள, ஒரு மனுஷன் செத்து போனா விட வேண்டியதான வெறி எந்த அளவுக்கு இருப்பாங்க, மரணித்த பிறகும் வாட்களால் அம்புகளால் அடையாளம் தெரியாத அளவுக்கு அவருடைய உடல்களை சல்லடையாக்கினார்கள். இதை நபி அவர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுடைய மாமி, யாரு சஃபியா ரலியல், அதாவது சஃபியத்துக்குன்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்னா சஃபியாங்கிற பேர்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியும் இருக்கிறார்கள், அவங்க சஃபியத்துக்குனு ஹுயை, ஹுயையுடைய மகள் சஃபியா, அவங்க வேற. ஆனா இங்க சொல்லப்படுகின்ற சஃபியா என்பவர் யார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமியான சஃபியத்துக்குனு அப்துல் முத்தலிப். அவர்களை பத்தி நபி அவர்கள் சொல்கிறார்கள், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும் தங்களுடைய உள்ளத்திலே ஏதாவது நெருடலை உணர மாட்டார்கள் என்றால் நான் ஹம்சாவுடைய உடலை மூட மாட்டேன், அப்படியே விட்டு இருப்பேன். ஆபியா பருந்துகள், கழுகுகள் பறந்து வந்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உடலை அது சாப்பிட்டு மறுமையில் அந்த பறவைகளுடைய வயிற்றிலிருந்து அவர் எழுப்பப்படுவார். இதைத்தான் நான் விரும்புவேன். ஆனால் அவருடைய உடலை நான் ஏன் மூட விரும்புகிறேன் என்றால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சகோதரியாரு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப தன்னுடைய சகோதரன் இப்படி கொல்லப்பட்டு இருக்கிறாரே, அவருடைய உடலை மூடுவதற்கு ஒரு துணி கூட இல்லையே என்று சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சங்கடப்பட்டு கூடாதுங்கிறதுனாலதான் அவருடைய உடலை மூடுகிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா ஷஹீதுகளுக்கு ஒரு அந்தஸ்து. அதனால பாருங்க, போர்க்களத்தில் கொல்லப்பட்ட இந்த ஷஹீதுகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி மௌத்தா போனாங்களோ அப்படி அடக்கம் பண்ணதான் முயற்சி பண்ணாங்க. ரத்தமா உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு, நீங்க அதை போய் உட்காந்துட்டு கழுவிட்டு அதான் செய்யும், அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு மறுமையில அதே ரத்தத்தோட வருவார், கை வெட்டப்பட்டு இருக்காரா ஷஹீத் கை வெட்டப்பட்டு வருவார், அப்படியே இருக்க மாட்டார். ஆனா அல்லாஹ் எழுப்பும் போது அவங்களுக்கு அந்தஸ்தா இருக்கும், அது ஒரு அடையாளமா இருக்கும், யா அல்லாஹ் உன்னுடைய வழியில என்னுடைய கை போச்சு, உனக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்தின, உனக்காக பாரு என்னுடைய உடல் எல்லாம் பறவைகள் திண்டது, அந்த பறவைகள் வயிற்றுல இருந்து நான் வருகிறேன். ஆக இது வந்து அவங்களுக்கு மறுமையில பெரிய தரஜாவாக இருக்கும். அதனால ஷஹீதுகள் கொடூரமான முறையில கொல்லப்பட்டால் கூட அப்படியே அதே முறையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் பண்ண நினைத்தார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். கடைசியில சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்க்களத்துக்கு வருகிறார்கள். யாரை தேடி? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா போர்க்களத்துக்கு வருகிறார்கள். இந்த காட்சியை நபி அவர்கள் பார்க்கிறார்கள். ஆஹா, ஒரு பெண்மணி போர்க்களத்துக்கு வரலாமா இந்த நேரத்துல? ஏன்னா போர்க்களம் எப்படி இருக்குது, பயங்கரமா இருக்குது, காபிர்கள் முஸ்லிம்களை எல்லாம் வெட்டி கூறு போட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துக்கு களத்துக்கு ஒரு பெண்மணி வந்தால் இந்த காட்சிகளை எல்லாம் ஒரு சாதாரண நம்மளே பார்க்க முடியாது. அப்ப ஒரு பெண்மணி எப்படி பார்ப்பாங்க? அதுவும் ஹம்சா ரலியல்லாஹு தோற்றமே பயங்கரமான முறையில் இருக்கிறது. இதை பார்த்து அந்த பெண் வந்து ரொம்ப சங்கடப்பட்ட கூடாது என்று நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமா அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க போய் அந்த பெண்ணை வரவிடாம, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு வரவிடாம அப்படி தடுத்துருங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க வேகமா போறாங்க, போய் இந்த மாதிரி போகாதீங்க அப்படின்ட்டு நிப்பாட்டும் போது அபு சுபை ரலியல்லாஹு அவங்களை சஃபியா ரலியல்லாஹு ஓங்கி ஒரு தள்ளுறாங்க. ஹதீஸ்ல வருது அவங்க வந்து இம்ராத்தன் ஜல்தத்தன், ஒரு ஸ்ட்ராங்கான பெண்ணாக இருந்தார்கள், கொஞ்சம் பலகீனமாக பெண் இல்ல, பெண்கள்ல என்னது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பெண், உண்மையில அவங்க அவங்க அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. என்ன இருந்தாங்க, இலைக்க லா அருளக்க, தள்ளிப்போ என்ன ஏன் தடுக்கிறா என்று முன்னேறி வந்தார்கள். அப்போது அபு சுபை ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இது என்னுடைய கட்டளை அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த களத்திலே நீங்கள் வரக்கூடாது என்று சொன்னார்கள் என்று சொன்னவுடன் அதுவரைக்கும் நான் போவேன் என்று வந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இது நபிகளாருடைய சொல் என்றவுடன் அப்படியே நின்று விட்டார்கள். தன்னுடைய இரண்டு ஆடைகளை, தான் கொண்டு வந்த இரண்டு ஆடைகளை கொடுத்தார்கள். அபு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கொண்டு வந்து, இது என்னுடைய சகோதரர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் இந்த ஆடையிலே கஃபனிடுங்கள், இந்த ஆடையிலே நீங்கள் கஃபனிடுங்கள், அதற்காக இந்த ஆடையை நான் கொண்டு வந்தேன் என்று ஆடையை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை வாங்குகிறார்கள். ஆனா முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? அந்த போர்க்களத்தில் முஸ்லிம்கள் யாருக்குமே கஃபன் துணி இல்ல. ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுக்கும் கூட கஃபன் துணி ஒழுங்கா கிடைக்கல. அவர்களுக்கு இறுதியில் அமைந்த கஃபன் துணி கூட எப்படின்னா ஒரு குட்டையான துணிதான். அந்த துணியை வைத்து அவருடைய தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்தது. அந்த அளவுக்கு தான் சில பேருக்கு கஃபன் துணியே கிடையாது. முஸ்லிம்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் ஷஹீதான சஹாபாக்களை எல்லாம் ஒரே குழியில எல்லாம் போட்டு அடக்கினாங்க. ஒரு கஃபன் துணியில ரெண்டு பேர், மூணு பேர், எப்படி ஒரு துணியில ரெண்டு சஹாபி மூணு சஹாபின்னு ஒரு கஃபன் துணியில நபி அவர்கள் இப்படி சேர்த்தார்கள். அந்த குழியில பாத்தீங்கன்னா ஓராளுக்கு தனி குழி, ஏன்னா இத்தனை பேர் மௌத்தா போயிருக்கிறாங்க, ஒரு ஆள் ரெண்டு ஆள்னா தனித்தனியா குழியை தோண்டலாம். 70 சஹாபாக்கள் ஷஹீதா இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் தனித்தனியா குழியை தோன்றது சாத்தியமா? அதுவும் என்ன நிலைமை, எல்லாரும் கையில வெட்டு விழுந்து காயம்பட்டு போர்க்களம் முடிஞ்சு பலகீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறாங்க. இந்த நிலையில ஒவ்வொருவருக்கும் குழி தோண்ட முடியுமா? அப்ப சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர், எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் குழி தோண்ட முடியல. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உஹது போர்க்களத்துல ஒரே கஃபன் துணியில ரெண்டு பேரை சேருங்க, மூணு பேரை சேருங்க, ஒரே குழியில நாலு பேர், அஞ்சு பேரை சேருங்க, அவர்கள் யார் குரான நிறைய தெரிந்தவராக இருக்கிறாரோ அவரை நீங்க முதல்ல குழியில வையுங்க என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்க்களத்துல இவ்வாறு சொன்னதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, சஹாபாக்களுடைய அந்த வறுமை, அவர்களுக்கு இருந்த அந்த பலகீனம், இயலாமை, இதனால்தான். இப்ப சஃபியா ரலியல்லாஹு ரெண்டு ஆடையை கொண்டு வந்திருக்கிறாங்க. நார்மலா நம்ம கஃபன் இடுறது எத்தனை ஆடையில கஃபன் இடுவோம்? ரெண்டு ஆடை தானே, எல்லா மையத்துக்கு அப்படித்தான். அவங்க ரெண்டு ஆடையை கொண்டு வந்தாங்க. ஆனா சஹாபாக்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கஃபன் இடுவதற்கு அந்த ரெண்டு ஆடையை கொண்டு போகும்போது ஒரு அன்சாரியை பார்க்கிறார்கள். அவர் ஒரு ஆடை கூட இல்லாமல் அவர் ஷஹீதாகி கிடக்கிறார். ஹதீஸ்ல இருக்கிறது, நாங்கள் அந்த அன்சாரியை விட்டு விட்டு, ஷஹீதாகி கிடக்கின்ற அந்த அன்சாரியை விட்டு விட்டு ஹம்சாவுக்கு இரண்டு ஆடைகளை நாங்கள் கஃபனிட வெக்கப்பட்டோம். எப்படி? எங்களால் முடியவில்லை. நாங்கள் ஹம்சாவுக்கு ஒரு ஆடையை கொடுத்தோம். அந்த இறந்து போன ஷஹீதான அந்த அன்சாரி ஆடையை கஃபனிட்டு நாங்கள் இருவரையும் அடக்கம் செய்தோம் என்பதை எல்லாம் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான சஃபியா ரலியல்லாஹு அவங்களும் அதை பொறுமையை ஏத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படிங்கறதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆக இது வந்து முஸ்லிம்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. தியாகம் பாருங்கள், எவ்வளவு பெரிய தியாகம். அன்சாரிகளுடைய தியாகம் எவ்வளவு, ஹம்சா ரலியல்லாஹு அவங்களுடைய தியாகம் எவ்வளவு. சுபஹான் அல்லாஹ், மர்மஸ்தானத்துல ஏன்னா அம்ப ஈட்டியை எரிஞ்சு அது பின்புறமாக வருகின்ற அளவுக்குன்னா அவங்களுடைய வேதனையை நம்முடைய வாயால வர்ணிக்க முடியுமா சகோதரர்களே? ஆனா அதெல்லாம் அவங்க சகிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் கதையும் அல்ல, கற்பனையும் அல்ல. ஒரு பெண் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சகோதரன் இப்படி கொல்லப்பட்டு கிடக்கிறத பார்க்கும்போது, எப்படி உறுப்புகள்லாம் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டு கிடக்கிறத பார்க்கும்போது அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும்? ஆனா அதெல்லாம் அவங்க சகிச்சுக்கிட்டாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக என்று அவர்கள் இதை புரிந்து கொண்டார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய தியாகம். இது பாத்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹ், உஹது போர்க்களத்துல சஹாபாக்களுடைய தியாகங்கள் மலிந்து கிடக்கிறது. இது மாதிரி அந்த ஆறு முஹாஜிர்கள் கொல்லப்பட்டார்கள் நம்ம சொன்னோம்ல, எத்தனை முஹாஜிர்கள்? ஆறு முஹாஜிர்கள், 64 அன்சாரிகள். அந்த ஆறு முஹாஜிர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சஹாபி யாருன்னா, முஹாஜிராக இருந்தவர்கள் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். பத்ர் போர்க்களத்தை பத்தி பேசும்போது நம்ம சொன்னோம், இந்த பத்ர் போர்க்களம் நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு சிறு குழுவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள் அல்லவா. அந்த சிறு குழு இந்த புனித மாதத்துல என்ன செஞ்சாங்க, மக்கத்து குறைசிகளுடைய வணிக கூட்டத்தை சில பேர் கொலை செய்தார்கள், சில பேர் கைதிகளாக பிடித்தார்கள், பிறகு சட்டம் தெரியாமல் வந்தார்கள். அப்புறம் அல்லாஹ் என்ன செய்தான், அவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒழுங்குமுறையை சொன்னான். இதை பற்றி நம்ம விரிவாக பத்ர் போர்க்களத்தை பத்தி பேசும்போது நம்ம சொன்னோம். அந்த கூட்டத்துக்கு, அந்த சிறு கூட்டத்துக்கு அமீராக நியமிக்கப்பட்டவர் தான் யாரு, அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனாலதான் அவங்களுக்கு உள்ள ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, ஃபகான அவ்வல் அமீரின் உம்மிரத்தில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு முதன் முதல் நியமிக்கப்பட்ட அமீராக இருந்தவர்கள் யார், அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ், முதல் அமீர். இது அவங்களுக்கு கிடைத்த ஒரு சிறப்பு. அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போர்க்களத்திலே ஷஹீதாகிறார்கள். இந்த அப்துல்லாஹி இப்னு ஜஹ்ஷர் அவர்கள் பத்ர் போர்க்களத்திலையும் கலந்து கொண்டவர்கள். கலந்து கொண்டார்களா இல்லையா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு சஹாபி வந்து ஒரு கருத்து சொன்னார், கைதிகளாக பிடிக்கப்பட்ட பத்ர்வாசிகளை குறைசி காபிர்களை என்ன செய்வதுன்னு கருத்து கேட்கும் போது ஒரு சாமி கருத்து சொன்னார், நோவின பண்ணாங்க, நம்மள ஊரை விட்டு விரட்டி இருக்கிறாங்க, நம்ம மனைவி மக்களை எல்லாம் விட்டு பிரிச்சிருக்கிறாங்க, இவர்களை நம்ம சும்மா விடக்கூடாது, விறகு கட்டைகள் சூழ்ந்த பகுதியில் இவர்களை விட்டு அப்படியே நெருப்போடு கொளுத்தி விட வேண்டும் அப்படின்னு கருத்து சொன்னாங்க. அந்த கருத்து சொன்ன சஹாபி தான் யாரு? அப்துல்லாஹி இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அதை இங்க சொல்லி காட்டுறேன்னா, இந்த ஈமானிய சிந்தனை, இவங்க குறைசிகள், எதிர்த்தரப்புல வந்திருக்கக்கூடியவங்களும் யாரு? குறைசிகள். ரத்த பந்த உறவு சொந்தக்காரெல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த சொந்த உறவு அன்பு அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல. ரசுல்லாவுக்கு நீங்க மாறுவர் சரிங்களா, முஸ்லிம்களை அழிக்க வர்றீங்களா, எங்களுக்கு எதிராக நீங்க வர்றீங்களா, ஒரு அப்பாவி மக்கள் அநியாயமா கொள்ளுவீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு ரோசத்துலதான் என்ன மாதிரியான கருத்துக்களை சொன்னாங்க, இந்த மாதிரியான கருத்துக்களை கூட சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் உள்ள அன்பு அவர்களிடத்தில் மிகைத்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சஹாபி, இந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போர்க்களத்திலே ஷஹீதாகிறார்கள். அவர்களுடைய ஷஹாதத் உண்மையிலே நம்மளா வியக்கத்தக்கக்கூடிய வகையில தான் இருந்தது. அவங்களா ஷஹீதாக வேண்டும் என்று விரும்பினார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, ஒரு மனிதன் ஷஹாதத்தை அல்லாவிடத்தில் கேட்டால், ஷஹாதத்தாக வேண்டும் என்ற நீயத் அவனுக்கு இருந்தால், அவன் ஷஹீதாகிறானா இல்லையோ, ஆனால் அந்த நீயத் அவனுக்கு இருந்தால், அவன் படுத்த படுக்கையிலே மரணித்தாலும் அல்லாஹ் அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை வழங்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நம்மளா ஷஹாதத்தை விரும்பணும். ஷஹாதத்துல என்ன, யா அல்லாஹ் உனக்காக என்னுடைய உயிரை நான் தியாகம் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் நான் தியாகம் செய்வேன், என்னுடைய உயிர் எனக்கு பெரிதல்ல, நீதான் எனக்கு பெரிது என்று நாம் அந்த ஷஹாதத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்குரிய சூழல் வரும்போது நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். அந்த சூழல் வராமல் நாம என்ன செய்யக்கூடாது, மரணிக்க ஆசைப்படக்கூடாது. நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த அடிப்படையில் சஹாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்து சஹாதத்தாக வேண்டும், ஷஹீத் ஆக வேண்டும் என்று தொடிதுவித்த ஒரு சஹாபிதான் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, அவர்கள் துவா செய்கிறார்கள். என்ன துவா என்று பாருங்கள், யா ரப்பி, என் இறைவா, நாளைக்கு நாங்கள் எதிரிகளை சந்திக்க இருக்கிறோம், ஒரு எதிரியை எனக்கு சந்திக்க வாய்ப்பை நீ ஏற்படுத்து, அந்த எதிரி முரடனாக இருக்க வேண்டும், சாதாரண ஆளாக இருக்கக்கூடாது, முரடனாக இருக்க வேண்டும், வலிமை உள்ளவனாக இருக்க வேண்டும், ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும், அந்த எதிரியோடு நான் சண்டையிட வேண்டும், அவன் என்னுடன் சண்டையிட வேண்டும், பிறகு அவனை நான் வெற்றி கொண்டு அந்த இணை வைப்பாளனை நான் கொல்ல வேண்டும், இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார். இது பரவலா நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம்தான். போர்க்களத்தில் நான் போகணும், எதிரி என்ன செய்யணும், வீழ்த்தணும், நான் ஜெயிக்கணும், இது எல்லாரும் ஆசைப்படுவோம். ஆனால் அந்த சஹாபி இதோட தன்னுடைய துவாவை அவர்கள் முடிக்கவில்லை. அதற்கு பிறகு அவர் அடுத்து இன்னொரு துவாவை கேட்கிறார். பாருங்கள், யா அல்லாஹ், அதுபோல் இன்னொரு ஒரு முரடான கடுமையாக போரிடக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு எதிரியை போர்க்களத்தில் நான் சந்திக்க வேண்டும், அவன் என்னிடத்திலே போரிட வேண்டும், சும்மையா ஹுதுனி, பிறகு அவன் என்னை பிடிக்க வேண்டும், என்னை பிடித்து என்னுடைய மூக்கையும் என்னுடைய காதையும் அவன் அறுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறார், அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறார், நான் ஷஹீதாக வேண்டும், ஷஹீதானால் பத்தாது, என்னை அந்த எதிரி எவ்வாறு கொல்ல வேண்டும், என்னுடைய மூக்கை அவன் அறுக்க வேண்டும், என்னுடைய காதை அவர் அறுக்க வேண்டும், ஃபைதா லகைதுக கதன், இவ்வாறு நான் இறந்து ஷஹீதான பிறகு நான் மறுமை நாளில் உன்னை சந்திக்கும் போது நீ என்னை பார்த்து கேட்பாய், யா அப்துல்லா, என்னுடைய அடிமையே, ஃபீம யுஜுதஉ அன்ஃபுக வ உதுனுக, உன்னுடைய காதும் மூக்கும் யாருக்காக அறுக்கப்பட்டது, யாருக்காக உன்னுடைய உறுப்புகள் உருக்குலைக்கப்பட்டது என்று நீ என்னிடத்திலே கேட்பாய், அப்போது நான் சொல்லுவேன், ஃபீக வ ஃபீ ரசூலிக, உனக்காகவும் உன்னுடைய தூதருக்காகவும் தான் யா அல்லா நான் இதை இழந்தேன் என்று சொல்வேன். அப்போது நீ சொல்வாய், சதக்த, நீ உண்மை சொல்லிவிட்டாய் என்று சொல்வாய் என்று அல்லாஹ்விடத்திலே இதை துவா செய்கிறார். இந்த துவா எப்ப நடக்கிறது, உஹது போர்க்களத்திலே முந்தைய நாள் நடக்கிறது. அவர் கேட்ட மாதிரி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருடைய துவாவை கபூலாக்கினான். ஏனென்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான் அல்லவா, இந்த உஹது போர்க்களத்தை சொல்லும் போது, வயத்தஹித மின்குமு ஷுஹதா, அல்லாஹ் இந்த போர்க்களத்தின் மூலம்
உங்களிடமிருந்து சஹீதுகளை எடுக்க நாடுகிறான். அல்லாஹ், இந்த போர்க்களத்தில் உங்களுக்கு இப்படி ஒரு பின்னடைவு ஏற்பட்டது உண்மைதான். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் நடந்ததுதான். ஏன் அல்லாஹ் இவ்வாறு நடத்தி காட்டினான்? உங்களிலிருந்து சஹீதுகளை அல்லாஹ் எடுக்க நாடுகிறான். அந்த சஹீதுகள்ல ஒருவர் தான், அல்லாஹ் எடுக்க நாடிய ஒரு சஹீதுகள்ல ஒருவர் தான் அப்துல்லா இப்னு ஜாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் செய்த துவாவை போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவர் போர்க்களத்திலே போகிறார், எதிரிகளை வீழ்த்துகிறார், எதிரிகளையும் அவர் எதிரிகளாக அவர் வீழ்த்தப்படுகிறார். அதே மாதிரி எந்த அளவுக்கு ஹதீஸ்கள் வருகிறது, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஅது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உஹது போர்க்களத்தில் நான் கண்டேன் அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூக்கும் காதும் ஒரு கயிற்றிலே தொங்க விடப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு காஃபிர்கள் அதை தனியாக அறுத்து கயிற்றிலே அதை தொங்க விட்டிருந்தார்கள், இதை நான் கண்டேன் என்று அவர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு தியாகம் இந்த போர்க்களத்திலே அவர்கள் செய்தார்கள். அதுபோல சஹாபாக்கள், இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சஹாபி யாருன்னு பாத்தீங்கன்னா அம்ரு இப்னு முசாபின் உமைர், அவர்களும் ஒரு முஹாஜிர் தான். முசாபின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ஒரு முஹாஜிர். முசாபின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை நம் பரவலாக கேள்விப்பட்டிருப்போம். அவர் நல்ல செல்வ செழிப்பாளர், யாரு, காசு பணம் உள்ளவர். அவருடைய தாய் தந்தைக்கு அன்பான குழந்தை, ஆசை உள்ள குழந்தை, நெருக்கத்துக்குரிய குழந்தை. குழந்தைகள்ல ரொம்ப விரும்புவாங்கல்ல, நாலு பிள்ளை இருக்குன்னா நாலு பிள்ளையில ஒரு குழந்தை மேல நமக்கு அளவு கடந்த அன்பு இருக்கும் அல்லவா, அந்த அளவு கடந்த அன்புக்குரிய ஒரு குழந்தை தான் முசாபின் உமைர். பெற்றோர்கள் அவருக்கு நல்ல சுவையான உணவை கொடுப்பாங்க. அவர் உடுத்துற ஆடைகள் மெல்லிய ஆடை, அது மாதிரி மக்காவாசிகள் யாருமே உடுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரர்கள் தான் உடுத்துவாங்க மெல்லிய ஆடை. அவர் போடக்கூடிய அத்தர்கள் மக்கா தெருவில் போனா அந்த அளவுக்கு நறுமணம் கவலும். அப்படியெல்லாம் வளர்ந்த ஒரு குழந்தை, அப்படியே பார்க்க செக்கச்சவேன்னு இருப்பார். நம்ம இப்படி வளர்த்தா எப்படி இருப்பாரு, செக்கச்சவேன்னு இருப்பார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இஸ்லாம் நுழைந்தது. பெற்றோர்களை தியாகம் செய்தார், அருமையான உணவை தியாகம் செய்தார், சொத்து பத்துகளை தியாகம் செய்தார். பெற்றோர்கள் அவரை அடக்கி பார்த்தார்கள், முடியவில்லை. கடைசி சொந்த ஊரை விட்டு அனைத்தையும் விட்டுவிட்டு ஹபசாவுக்கு ஓடினார். முதலாவது ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனார். பிறகு அங்கிருந்து இரண்டாவது ஹிஜ்ரத், நபி அவர்கள் மதீனாவுக்கு போனவுடன் மதீனாவுக்கு ஹிஜரத் வந்தார். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க, யார, முசாபின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முசாபின் உமைர் அவர்கள் இந்த அளவுக்கு தியாகம் பண்ணியவர்கள். அவங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்களுடைய தோற்றம் ஹதீஸில் இருக்கிறது, எப்படி மாறினாங்க, அப்படியே வத்தி போய் கொழுகொழுன்னு இருந்தவங்க, சிவந்த நிறத்தில் இருந்தவங்க, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அப்படியே வத்தி போய் மெல்லிய உடலுடன் நிறங்கள் எல்லாம் மாறி கருத்து போனவர்களாக அவர்கள் வந்தார்கள். இன்னும் ஆனா அவங்களுடைய இல்மெல்லாம் பாத்தீங்கன்னா காரி, ரசூலுல்லாஹ் அவர்கள் உருவாக்கிய குர்ஆனை முழுமையாக மனநமிட்ட காரிகள்ல ஒரு மிக முக்கியமான காரி தான் யாரு, முசாபின் உமைர். நபி அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாகவே என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு போய் மதீனாவில் உள்ள சஹாபாக்களுக்கு எல்லாம் இஸ்லாத்தை சொல்லி அங்க உள்ள பல குடும்பங்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் தான் யார், முசாபின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களும் இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டார்கள். இந்த உஹது போர்க்களத்திலே முஸ்லிம்களுடைய தரப்பில் அந்த கொடியை, அந்த வெற்றி கொடி இருக்குது அல்லவா, போர்க்களத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்பதை காட்டக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வெற்றி கொடி, அந்த கொடியை ரசூலுல்லாஹ் அவர்கள் முசாபின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையில தான் கொடுத்தாங்க. அவங்க தான் என்ன செஞ்சாங்க, தாங்கி பிடித்திருந்தாங்க. காஃபிர்கள் முசாப் ரலியல்லாஹு அவர்களை முன்னோக்கி வந்து அவருடைய கைகள் என்ன செஞ்சாங்க, இந்த கொடிதான், இந்த கைதான கொடியை தூக்கி பிடிக்கிறது என்று கைகளை எல்லாம் வெட்டி அவர்களை இந்த போர்க்களத்திலே கொலை செய்தார்கள். அவர்களும் ஷஹீதானார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். சுபான் அல்லாஹ், எவ்வளவு பெரிய தியாகம்னு பாருங்க. அல்லாவுக்காக பெற்றோர்களை விட்டுவிட்டு, சொத்து பத்துகளை விட்டுவிட்டு, துனியாவையே விட்டுவிட்டு இவ்வளவு பெரிய தியாகங்கள். மார்க்கத்துக்காக கல்வியை வளர்த்து தன்னின் மூலம் பல பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு தியாகியாக இருந்தவர்கள் தான் முசாபின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் அவருடைய மௌத்து எப்படி ஏற்பட்டது, ஷஹீத் ஆயிட்டாங்கல்ல உஹது போர்க்களத்தில், அவங்களுக்கு இந்த துனியாவுக்குள்ள பங்கு என்ன அதை நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நமக்கு இந்த துனியாவுக்குள்ள பங்கு என்ன, இந்த துனியாவில் நம்ம எப்படி இருக்கிறோம், எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறோம், எவ்வளவு சுகங்களை நம்ம அனுபவிக்கிறோம், எவ்வளவு இன்பங்களை நம்ம அனுபவிக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்துறோம். ஆனால் இவ்வளவு தியாகங்களை செய்த முசாபின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த துனியாவுக்குள்ள பங்கு என்ன தெரியுமா, ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முசாபின் உமைர் போர்க்களத்திலே ஷஹீதாகி கிடந்தார். அவரை கஃபனிடுவதற்கு ஒரு ஆடை கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஒரு ஆடை கூட கிடைக்கவில்லை. ஒரே ஒரு குட்டையான ஆடை இருந்தது. அதை கொண்டு இதா ஹத்தைனா பிஹார் அசஹு, முசாபின் உமைருடைய தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை நாங்கள் மூடுகிறோம், அவருடைய தலை தெரிந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய தலையை போர்வையால் மூடுங்கள், காலுக்கு என்ன செய்ய, காலுக்கு இந்த புல் இருக்கிறது, இது ஹேர் என்ற புல், அந்த புல்லை பறித்து அவருடைய காலில் நீங்கள் கஃபனிடுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய தியாக செம்மல், அந்த தியாக செம்மலுக்கு இந்த துனியா கிடைக்கவில்லை. அவருடைய மௌத்துக்கு ஒரு ஆடை கூட கிடைக்கவில்லை. ஏன்னா அவங்க தான் இதை எதிர்பார்க்கல, அவங்களுடைய லட்சியம் இது அல்ல. எது அல்ல, இந்த நம்ம மௌத்தா போறமே நம்ம கஃன் இடுவதற்கு ஆடை இருக்குமா இருக்காதா, நம்ம எப்படி மௌத்தா போவோம், நம்முடைய மனைவி என்ன செய்வா, அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. அல்லாவுக்காக சகட்டு மேனிக்கு சகல தியாகங்களையும் செய்தார்கள். இதுதான் சகர்களே சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய தியாகம் ஈடு இணையற்றது. நம்ம எவ்வளவோ பேசலாம், எவ்வளவோ கேட்கலாம், ஆனால் சஹாபாக்களுடைய அந்தஸ்தை யாரும் அடையவே முடியாது. அவர்கள் ஒரு கையளவு தர்மம் செய்தாலும், நீங்க உகது மலை அளவு தங்கத்தை தர்மம் செஞ்சாலும் அதுக்கு ஈடாகவே ஆகாது என்று சொன்னார்கள் அந்த சஹாபாக்களுடைய தோழராக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் அவங்க செஞ்ச தியாகங்கள்லாம் இப்படிப்பட்ட தியாகம், ஆர்க்கத்துக்காகவே வாழ்ந்து மரணித்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஹதீஸ்களில் பார்க்கிறோம், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களில் இரண்டு சாரார் இருந்தோம், எங்க நபி ஸல்லல்லாஹுடைய தோழர்கள் ரெண்டு சாரார், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்து அந்த தியாகத்துக்காக இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதுக்குரிய கூலியை வழங்கினான். மறுமையை தருவான், உலகத்திலேயும் அல்லாஹ் அதுக்குரிய வெற்றியை கூலியை வழங்கினான். போர்க்களம் வந்தது, கனிமத் கிடைத்தது, நாங்கள் கொஞ்சம் செழிப்போட இருந்தோம். இப்படிப்பட்ட சஹாபாக்கள் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்காக வந்து தியாகங்கள் செய்து எல்லா அர்ப்பணிப்புகளையும் செய்து, ஆனால் அதற்காக உலகத்திலே ஒரு சிறிய நன்மையை கூட அடையாமல் அப்படியே மரணித்து மறுமை நன்மையை மட்டும் எதிர்பார்த்து மரணித்தவர்களில் ஒருவர்தான் முசாபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல சகோதரர்களே. பிற்காலத்தில் அவர்களுடைய நண்பராக இருந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நோன்பு வைத்துவிட்டு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு உணவு கொண்டு வரப்படுகிறது. கடுமையான பசியில் இருப்போம், நோன்பு திறக்கும் போது நமக்கு சாப்பாடு தான் நமக்கு ஞாபகமா இருக்கும் இல்லையா. அந்த நேரத்தில் தன்னுடைய தோழரை பத்தி அவர் நினைத்தார். எந்த நேரத்தில், எந்த நேரத்தில் சாப்பாட்டை தவிர வேறு எதையும் நாம் நினைக்க மாட்டோமோ அந்த நேரத்தில் அந்த உணவை பார்த்து விட்டு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். என்னுடைய தோழர் முசாபின் உமைர் இந்த உலகத்திலே அவருடைய மையத்துக்கு கஃனிட ஒரு துணி கூட கிடைக்கவில்லை, ஆனால் இன்றைக்கு நாம் நல்ல சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், பருகிறோம் என்று நினைத்து அழுது அந்த உணவை அவரால் சாப்பிட முடியாமல் போயிற்று என்றெல்லாம் நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ஆக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்தவர் தான் முசாபின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ் ஷஹீதுகள் எடுக்கிறான், பெரிய பெரிய ஷஹீதுகள், பெரிய பெரிய தியாக செம்மல்கள். இவர்களுடைய இந்த மரணம், இவர்களுடைய இந்த ஷஹாதத் நமக்கு ஒரு படிப்பினையை தருகிறது. என்ன படிப்பினை? ஈமானுடைய வலிமை நமக்கு இருக்கணும், அல்லாவுக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை நம்ம செய்ய தயாராக இருக்கணும். இந்த துனியா நமக்கு பெருசல்ல, இந்த உலக வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை அல்ல, இந்த உலக வாழ்க்கை நாம் பாடுபடுவதற்குரிய வாழ்க்கை, நாம் அறுவடை செய்வதற்குரிய வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான். அதனாலதான் இந்த துனியாவுக்கு பேர் அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான், உலல் ஆஹிரத்து ஹைருல்லக மினல் ஊலா. இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் சொல்லும் போது இது முதலாவது வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை என்ன, ஆஹிரத், அது அடுத்த வாழ்க்கை, இறுதியான வாழ்க்கை, அதுதான் நிலையான வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வாழ்க்கைக்காக பாடுபட்டவர்கள் தான் இந்த சஹாபாக்கள். இந்த தியாகத்தில் ஷஹீதானவர்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு சஹாபி தான் அம்ரு புனுல் ஜுமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களை பொறுத்தவரை இவர்கள் வந்து ஒரு அன்சாரி சஹாபி, இவங்க வந்து முஹாஜிர் கிடையாது, அன்சாரி சஹாபி. சுபான் அல்லாஹ், இந்த சஹாபி வந்து அதாவது ஊனமற்ற ஊனமுற்றவர், ஊனம் சொல்லும்ல நொண்டி, அதாவது கை கால் சரியா வேலை செய்யாம அல்லது கை காலில் ஏதாவது ஒரு கோளாறு இருந்து அந்த மாதிரியான ஒரு நிலையில் உள்ளவர். இவருக்கு போருக்கு வர வேண்டும் என்ற நிலை இல்லை. இந்த மாதிரியான நபர்களுக்கு போருக்குள்ள கலந்து கொள்ளணும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? இவர்கள் போருக்கு கலந்து கொள்ள தேவையில்லை என்று அல்லாஹ்வால் சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த போர்க்களத்திலே அந்த சஹாபி சொல்கிறார், அவருக்கு நான்கு மகன்கள், நான்கு மகன்கள், நாலு பேரும் வீரர்கள், போர் வீரர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போர்க்களத்துக்கு சென்றால் இந்த நால்வரும் என்ன செய்வாங்க, நபி அவர்களோடு போருக்கு போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உஹது போர்க்களத்துக்கு போகும்போது இந்த சஹாபி, நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கூட போர்க்களத்துக்கு போவேன் நிக்கிறாங்க. இவர்கள் இயலாதவர்கள், சக்தியற்றவர்கள். ஆனால் இவர்கள், நானும் இந்த போர்க்களத்துக்கு போவேன், உஹது போர்க்களத்தை கலந்து கொள்வேன் என்று அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். மகன்கள் சொல்கிறார்கள், அருமை தந்தையே, நீங்க தான் இந்த நிலையில இருக்கிறீர்கள். உங்க சார்பில் நாங்க, நீங்க நாலு பிள்ளைகளை சிங்க மாதிரி பெத்து விட்டு இருக்கிறீர்கள். நாங்க ரசூலுல்லாஹி அவங்களோட போய் போருக்கு போறோம், நாங்க நபியோட போர் செஞ்சா அது உங்களுக்கு போதாதா? ஏன் நீங்கள் வந்து சிரமப்படுகிறீர்கள் என்று மகன்கள், தந்தை மேல் அக்கறை உள்ள யாருமே அப்படித்தானே சொல்லுவாங்க. ஏன்னா இயலாமை ஊனமுற்றவராக இருக்கக்கூடிய இந்த சகோதரர் இந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடிய போர்க்களத்தை வந்தா நம்ம விரும்புவோமா? அது நம்முடைய தந்தையாக இருந்தா நம்ம அதை விரும்புவோமா? மகன்கள் தந்தை மேல இறக்கப்பட்டு இவ்வாறு சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்ககிட்ட அம்ருபுனுல் ஜுமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி நான் உஹது போர்க்களத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய மகன்கள் என்னை வேண்டாம் என்று தடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், அவங்க சொல்ற மாதிரி சரிதானே, நீங்க போர்க்களத்துக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்லவில்லையே, அல்லாஹ் உங்களுக்கு கடமையை நீக்கி இருக்கிறான் அல்லவே, நீங்க வராம இருந்தா நல்லதுதானே என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் மகன்களிடத்திலே சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், உங்களுடைய தந்தை போர்க்களத்திலே வர விரும்பினால் அதை நீங்க தடுக்காதீங்க, அல்லாஹ் அவருக்கு சகாதத்தை வழங்கலாம், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் அவருக்கு சகாதத்தை வழங்கலாம். இன்னும் நபி அவர்கிட்ட அவங்க சொல்லும் போதே என்ன சொன்னாங்க தெரியுமா, அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு நிலையில உள்ள சஹாபி நபி அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, வல்லாஹி இன்னில அர்ஜு அன் உஸ்துஷீத ஃபஅதாபி உர்ஜதி ஹாதிஹி ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், நான் இந்த போர்க்களத்திலே ஷஹீதாகி மறுமையிலே சொர்க்கத்தில் நான் வருவேன், இதே நுண்டியோடு நான் என்ன செய்வேன், மறுமையிலே வருவேன், இதை நான் விரும்புகிறேன் யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி அவர்களே, அல்லாஹ்வின் தூதரே என்று அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நபி அவர்களிடத்திலே சொன்னார்கள். அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் வந்தா வந்துட்டு போறார் உங்களுக்கு என்ன என்று மகன்களிடத்திலே சொன்னார்கள். இந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டு இந்த சஹாபியும் இந்த போர்க்களத்திலே ஷஹீதானார்கள். ஆக இந்த போர்க்களம் என்பது சஹாதத்தை சஹாபாக்கள் வேண்டி துடித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா, ஷஹீதாக வேண்டும் என்று பல பேருடைய நீயத்து இருந்தது. இது மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா என்று நினைத்தார்கள். நம்ம போர்க்களத்துக்கு போறோமா, நம்மளால எதிரிகளை வீழ்த்த முடியுமா, அதெல்லாம் அவங்க பார்க்கல. நம்மளால வீழ்த்த முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் அவங்க என்ன நினைச்சாங்க, போவோம், முஸ்லிம்களை அழிக்க நினைக்கிறார்கள், நம்மளை கொலை